Subhanallahi wa bihamdihi. Subhanallahil azim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Man yahdihillahu fala mudilla lah, wa man yudlilhu fala hadiya lah. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah, wa ashhadu anna Muhammadan 'abduhu wa rasuluhu. Amma ba'd, فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. സർവ പുകഴും പുകഴ്ചയും സർവലോകങ്ങളെയും പടൈത്ത് ആക്ഷി ചെയ്തു കൊണ്ടിരിക്കുന്ന വലനായകൻ അല്ലാഹ് ഒരുവനക്ക് സ്വന്തമാണത്. സാന്തിയും സലവാത്തും ഇറുതി തൂതർ ഇം ഉയിരും മേലാനവർ മുഹമ്മദ് മുസ്തഫ റസൂലുള്ളാഹി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അന്നവർകൾ മീതിലും അന്നവർകളിന് കുടുംബത്തിനർകൾ തോളർകൾ തുടർന്നവർകൾ മുഅ്മീൻകൾ മുസ്ലിംകൾ അനേവർകൾ മീതിലും എന്നെന്നും ഉരിത്താകട്ടും എന്ന വേണ്ടിയതൻപിൻ. ജമാഅത്തുൽ മുസ്ലിമീനിൻ തലമേഹമാണ് ഏത്താള എന്ന ഇന്ന ഗ്രാമത്തിലെ ഏർപ്പാട് ചെയ്യപ്പെട്ടിരിക്കുന്ന ഇന്ന ഒരു നാൾ ഒന്നുകൂടൽ നികവിലെ நேர்வழி எது என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய அந்த அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, நேர்வழி என்று சொல்கிற இந்த வார்த்தைக்கு அரபியிலே ஹிதாயத் என்றும் சிராத்துல் முஸ்தகீம் என்றும் இப்படியான சில வார்த்தைகளால் இதனை அரபியில் அழைக்கப்படும். இதனுடைய எதிர்ப்பதம் வலாலத் என்பதாகும், வழிகேடு. இந்த நேர்வழி என்பது அதிகமாக உலகத்திலே உள்ள முஸ்லிம்கள் அல்லது இஸ்லாமியர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிற மக்கள் அனைவருமே சொல்லிக்கொள்கிற ஒரு வார்த்தையாகும். இந்த நேர்வழி என்பது மனிதர்கள் மனிதர்களுக்கு வழங்க முடியுமான ஒரு விடயம் கிடையாது. இது எம்மையெல்லாம் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் அவனுடைய கட்டுப்பாட்டிலே அவனுடைய ஆளுகையிலே உள்ள ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஃபைம்மா யக்தியன்னக்கும் மின்னி ஹுதா, நேர்வழி என்பது என்னிடத்திலே இருந்துதான் உங்களுக்கு வரும். ஃபமனித்தபஅ ஹுதாய, எனவே யார் என்னுடைய இந்த நேர்வழியை பின்பற்றுவார்களோ ஃபலா யபுல்லு வலா யஷ்கா, அவர்கள் வழிகேட்டில் போக மாட்டார்கள், அவர்கள் கைசேதம் அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் 20வது அத்தியாயம் 123வது வசனத்திலே சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவியையும் அல்லாஹுடைய அந்த சுவனத்திலே இருந்து பூமிக்கு இறங்கி செல்லுமாறு அவர்களுக்கு உத்தரவிட்டு விட்டு அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறார். அந்த கட்டளை என்னவென்றால், நீங்கள் பூமியிலே போய் என்னிடத்திலே இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அதனை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் நீங்கள் வழிகாட்டில் போக மாட்டீர்கள், நஷ்டவாளிகளாக ஆக மாட்டீர்கள் என்ற விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். இதே விஷயத்தை அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே, ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுவாரோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹும் வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் மீது எந்த ஒரு பயமும் கிடையாது, அவர்கள் கவலைப்பட வேண்டியதும் இல்லை என்று அல்லாஹ் இரண்டாவது அத்தியாயம் 38வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே கோடான கோடி மக்கள் இருக்கிற போது சில ஆயிரக்கணக்கான எங்களை மட்டும் அல்லாஹு தஆலா அவனுடைய இந்த சத்திய பாதையிலே பயணிக்கிற வாய்ப்பை, இந்த சத்தியத்திலே இருந்து செயற்படுகிற சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். இது அவனுடைய நாட்டத்திலே உள்ள ஒரு விடயமாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிற போது, லைஸ அலைக ஹுதாஹும், நபியே அவர்களையெல்லாம் நேர்வழிப்படுத்துவது உங்களால் முடியாது, வலாகின் அல்லாஹ யஹ்தி மையஷா, என்றாலும் அல்லாஹ் தான் நாடியவர்களையே நேர்வழிப்படுத்துகிறான் என்று அல் குர்ஆன் இரண்டாவது அத்தியாயம் 272வது வசனத்திலே சொல்கிறான். நாம் உலகத்திலே இன்ன இன்ன மனிதனுக்கெல்லாம் இந்த மார்க்கம் கிடைக்க கூடாதா, இன்ன இன்னாரெல்லாம் இந்த சத்தியத்தில் தொடர்ந்து இருக்க கூடாதா என்றெல்லாம் விரும்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் நமது விருப்பங்களுக்கு அப்பால் பலர் இந்த மார்க்கத்தை ஏற்காமலும், அப்படித்தான் ஏற்ற சிலர் இதில் இருந்து வெளியேறி போவதையும் பார்க்கிறோம். என்ன காரணம் என்றால், அல்லாஹு யஹ்தி மையஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களைத்தான் இந்த நேர்வழியில் செலுத்துகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே உள்ள ஒவ்வொரு பிரிவாரும் தாங்கள் நேர்வழியில் தான் இருக்கிறோம் என்று அறைகூவல் விடுக்கின்றார்கள். எந்த ஒரு இயக்கத்தை எடுத்தாலும் அவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம், நாங்கள் நேர்வழியில் இருக்கிறோம் என்று அறைகூவல் விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மக்களுக்கு மத்தியிலே இது பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் அந்த கூட்டம் சொல்லுவதெல்லாம் நாங்கள் தான் நேர்வழி என்று சொல்கிறார்கள். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனாகிய நாங்களும் இன்றைக்கு இந்த மாநாட்டிலே ஒரு தலைப்பை இட்டிருக்கிறோம், நேர்வழி எது என்று. இந்த தலைப்பிலும் நாங்கள் சொல்ல போகிறோம், நாங்கள் தான் நேர்வழி என்று. இங்கே விருந்தாளிகளாக வந்திருக்கிறவர்கள் நிதானமாக நடுநிலையோடு இந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கிற மற்ற அமைப்புகள் தங்களை நேர்வழி என்று சொல்வதற்கு அவர்கள் வைக்கிற ஆதாரங்களையும், ஜமாஅத்துல் முஸ்லிமீனாகிய நாங்கள் தான் நேர்வழியில் பயணிக்கிறோம், அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் என்று சொல்வதற்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், உலகத்தில் ஒரு கூட்டம் மட்டும்தான் நேர்வழியில் பயணிக்க முடியும், இருக்கிற எல்லா 73 பிரிவுகளும் நேர்வழியில் பயணிக்க முடியாது. வமிம்மன் ஹலக்னா உம்மத்துன் யஹ்துன பில் ஹக்கி வபிஹி யஅதிலூன், அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாங்கள் படைத்தவர்களில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் இந்த ஹக்கிலே, இந்த நேர்வழியிலே சென்று கொண்டிருப்பார்கள், வபிஹி யஅதிலூன், அதிலே அவர்கள் நேர்மையாக நீதமாக நடப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா 7வது அத்தியாயம் 181வது வசனத்திலே சொல்கிறான். அதே போன்று வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு மத்தியிலே நேர்வழி எது, வழிகேடு எது என்பதை வெறும் வார்த்தைகளால் மட்டும் சொல்லவில்லை, அவர்களுக்கு மத்தியிலே கோடு கீறி காட்டி இதுதான் நேரான பாதை, இப்படி இப்படி என்று சில மீனுக்கு இருக்கிற அந்த முள்ளை போல சிறிய சிறிய முட்களை அந்த நேரான கோட்டிலே இப்படி குறுக்காக வரக்கூடிய அமைப்பில் சிலதை கீறி காட்டிவிட்டு அந்த நீண்ட அந்த நேரான கோட்டை பார்த்து அவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். இதோ என்னுடைய இந்த நேரான பாதை, இந்த நேரான பாதையே, இந்த நேர்வழியையே நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த நேர்வழியிலிருந்து குறுக்காக பிரிந்து செல்கிற அந்த பல பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஏன் அல்லாஹ்வுடைய நேரான பாதையிலே சுவனத்தை நோக்கி செல்கிற அந்த பாதையிலே இருந்து உங்களை அது பிரித்து விடும். அல்லாஹ் இப்படி உங்களுக்கு உபதேசிக்கிறான், நீங்கள் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்வீர்கள் என்பதற்காக என்று அல்லாஹ் 6வது அத்தியாயம் 153வது வசனத்திலே சொல்லிக் காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே ஒரு கூட்டம் தான் நேரான பாதையில் இருப்பார்கள், ஒரே ஒரு சமூகம் தான் நேர்வழியில் இருப்பார்கள் என்ற விஷயத்தை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதில் எல்லோருமே உடன்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்போது கேள்வி என்னவென்றால், அந்த ஒரு கூட்டம் யார்? இன்றைக்கு உலகத்திலே ஏகத்துவவாதிகள் என்று சொல்கிறவர்கள் ஒரு கூட்டமா, அல்லது நாங்கள் தான் வெற்றி வைக்கின்றவர்கள் என்று சொல்கிறவர்கள் ஒரு கூட்டமா, அல்லது வெற்றி பெற்ற அந்த தரீக்கா என்று சொல்கிறவர்கள் அந்த ஒரு கூட்டமா, அல்லது ஷியா என்று சொல்கிறவர்கள் ஒரு கூட்டமா, அல்லது முஅ்தசிலா ஹவாரிஜ், இப்படி உலகத்தில் இருக்கிற அத்தனை இயக்கங்களும் தங்களை அந்த ஒரு கூட்டமாகத்தான் காண்பித்துக் கொள்ள விரும்புகின்றார்கள். எனவே இதற்கு நாங்கள் தீர்வு காண வேண்டும் என்றால் எங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டியதில்லை. அல்லாஹு தஆலா அவனுடைய வஹியின் மூலமே நமக்கு தீர்வு தருகிறான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலேதான் நிச்சயமாக உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு இந்த முன்மாதிரி இருக்கும் என்றால், லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று எதிர்பார்த்து செயற்படுகிற மனிதன், மறுமை நாள் என்ற ஒன்று இருக்கிறது என்று எதிர்பார்த்து செயற்படுகிற மனிதன், அல்லாஹ் கதீரா, அதிகம் அதிகம் அல்லாஹுவை நினைவுபடுத்தி செயற்படுகிற மனிதன், இந்த மாதிரியான நல்ல உள்ளங்களுக்கு தான் அல்லாஹுடைய தூதரிலே முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தாலா 33வது அத்தியாயம் 21வது வசனத்திலே சொல்லிக் காட்டுகின்றான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரிகளின் அடிப்படையில் அந்த ஒரு கூட்டம், அந்த நேர்வழியிலே பயணிக்கிற அந்த கூட்டம் எது என்ற விஷயத்தை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கிற போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே அருமை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யூதர்கள் 71ஆக பிரிவார்கள், அவர்களில் 70 நரகம், 1 மட்டும் சுவர்க்கம். கிறிஸ்தவர்கள் 72ஆக பிரிவார்கள், அவர்களில் 71 நரகம், 1 மட்டும் சுவர்க்கம் என்ற விஷயத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள். என்னுடைய இந்த சமுதாயம், அருமை சஹாபாக்களை தன் முன்னிலையிலே வைத்து சொல்லுகிறார்கள், என்னுடைய இந்த மார்க்கம் குல்லுஹா பின்னார் இல்லா மில்லா வாஹிதா, இந்த மார்க்கம் 73ஆக பிரியும், அதில் அந்த 72மே நரகம் போகும், ஒரே ஒரு கூட்டம், ஒரே ஒரு பாதை மட்டும், அந்த கூட்டத்தினர் மட்டும் சுவர்க்கம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போது அருமை சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், 73ஆக இந்த மார்க்கம், நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிரியும் என்று சொல்லிவிட்டு அதில் 72 நரகத்துக்குரியவர்கள் வழிகாடு என்றும், ஒரே ஒரு கூட்டம் சுவனம், அவர்கள்தான் நேர்வழி என்ற விஷயத்தையும் சொல்லுகிறார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபிய, அந்த ஒரு கூட்டம் எது? அந்த நேர்வழி, அந்த சுவனம் போகும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அந்த கூட்டம் எது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன அலைஹில் யௌம் வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களாகிய நீங்களும் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோமோ அப்படி வாழ்கிற அந்த கூட்டம் தான் சுவர்க்கம் போகும் என்று சொன்னார்கள். ஹாக்கிம் என்கிற கிரந்தத்திலே 444வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது நாம் சிந்திக்க வேண்டிய, எமது கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய செய்தி இதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் உயிரோடு வாழுகிற போது அருமை சஹாபாக்களும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதுதான் நமக்கு இப்போது பேச்சாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் வாழுகிற கூட்டம்தான் நேர்வழி என்ற விஷயத்தை, அந்த ஒரு கூட்டம்தான் சுவர்க்கம் என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் இந்த குர்ஆனின் அடிப்படையில் இந்த விஷயத்தை அணுக வேண்டும் என்று ஏன் சொல்கின்றோம் என்றால், இப்படி நேர்வழி எது, வழிகாடு எது என்ற போன்ற விடயங்களை இனங்காண்பதற்கு இந்த குர்ஆன் சுன்னாவை ஏன் அணுக வேண்டும் என்று சொல்கின்றோம் என்றால், இது நானும் இங்கிருக்கக்கூடிய எங்களுடைய தலைமைத்துவமும் சேர்ந்து எடுத்த முடிவல்ல. படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், فَإِن تَنَازَعْتُمْ فِي شَيْءٍ فَرُدُّوهُ إِلَى اللَّهِ وَالرَّسُولِ, உங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு விடயத்தில் முரண்பாடு வந்தால், பிணக்கு ஏற்பட்டு விட்டால், அதனை அல்லாஹ்வின் பாலும் அவனுடைய வேதத்தின் பால், வர்ரசூல் அவனுடைய தூதரின் பால், அவர்களுடைய அந்த ஹதீஸ்களின் பால் எடுத்துச் செல்லுங்கள். அப்படி சென்றால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். 4வது அத்தியாயம் 59வது வசனம். அந்த அடிப்படையிலே அந்த ஹதீஸ்களின் பால் நாங்கள் போய் பார்க்கிற போது, ஒரு கூட்டம் மட்டும் சுவர்க்கம், ஒரு கூட்டம் மட்டும் நேர்வழி. அந்த கூட்டம் யார் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல வாழுகிற கூட்டம். நபி அவர்கள் உயிரோடு வாழுகிற போது அவர்களும் அந்த தோழர்களும் வாழ்ந்த மாதிரி வாழுகிற கூட்டம் சுவர்க்க போகும். இப்போது நாம் சில உப தலைப்புகளின் அடிப்படையில் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு விளக்குவதற்கு முயற்சிக்கின்றேன். முதலாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், அவர்கள் ஒரே வகையை பின்பற்றி வாழ்ந்தார்கள். நீங்கள் இந்த விஷயத்தை மற்ற பிரிவுகளோடு ஒப்பிட்டு பாருங்கள். நான் இந்த பிரிவுகளுடைய பெயர்களை சொல்லாவிட்டாலும் உங்களுடைய ஊர்களிலே பல பெயர்களில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் தங்களை முஸ்லிம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த இயக்கவாதிகளிடத்திலே, அந்த மதுஹபுவாதிகளிடத்திலே, அந்த தரிக்காவாதிகளிடத்திலே இருக்கிறதா என்று ஒப்பிட்டு பாருங்கள். ஏன் பார்க்க வேண்டும் என்றால், சகோதரர்களே, இந்த விஷயம் எங்களுடைய மறுமை வாழ்வை தீர்மானிக்கிற விஷயம். அந்த எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் நாங்கள் சுவர்க்கவாதியா நரகவாதியா என்பதை தீர்மானிக்கப் போகிற விஷயமாக இருப்பதனால் கட்டாயம் நாம் இதனை ஆய்வு செய்ய வேண்டியிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் சொல்கிறோம், குர்ஆன் சுன்னாவில் இருந்து சொல்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் என்ற வகையை மட்டும்தான் பின்பற்றி வாழ்ந்தார்கள். அதனாலதான் எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து செல்கிற நேரத்தில் அருமை தோழர்களை பார்த்து சொன்னார்கள், தரத்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களுக்கு மத்தியில் நான் ரெண்டை விட்டு செல்கிறேன். அவர்கள் வாழ்ந்தார்கள், அதே விஷயத்தை நமக்கும் விட்டு செல்வதாக சொல்கிறார்கள். அந்த விடயத்தை பற்றி மேலும் சொன்னார்கள், அந்த ரெண்டையும் பின்பற்றும் காலமெல்லாம், பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் நிச்சயமாக வழிகட்டில் போகவே மாட்டீர்கள். ஒன்று கிதாப் அல்லாஹ் வ சுன்னத் நபீஹி, அல்லாஹ்வினுடைய வேதம் அல் குர்ஆன். அடுத்தது அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை அல் ஹதீஸ் ஆகும். இந்த செய்தி முஹத்தா மாலிக் என்கிற அந்த கிரந்தத்திலே 3338வது இலக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் அல் ஹதீஸ் என்கிற இந்த இரண்டையும் பின்பற்றுகிறவர்கள் தான் நேர்வழி. அது அல்லாதவற்றை பின்பற்றுகிறவர்கள் வழிகாட்டில் போய்விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களோடு வாழ்ந்த அந்த சஹாபாக்களும் இந்த இரண்டையும் தான் பின்பற்றினார்கள். இதனால் தான் அவர்கள் இந்த உலகத்திலே வைத்து சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்படுகிற அளவுக்கு தகுதி பெற்றார்கள். இதே விஷயத்தை தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இத்தபியுமா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருந்து இறக்கப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள். ரப்பிடம் இருந்து இறக்கப்பட்டது என்ன? அல் குர்ஆன் அல் ஹதீஸ், இந்த இரண்டும் தான். வலா தத்தபியு மின் தூனிஹி அவுலியா, அவன் அல்லாதவர்களிடம் இருந்து வந்தவற்றை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் இருந்து வந்தவைகள் என்ன? மதுஹபுகள், இஜ்மாஉ கியாசு, இஜ்மாஉ சஹாபா, பஹுமு சஹாபா, இவைகள் எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து வந்தவைகள் கிடையாது. இவைகளெல்லாம் அல் குர்ஆனிய வரிகள் கிடையாது. இவைகளெல்லாம் அந்த சுன்னா என்று அல்லாஹ் பாதுகாத்த விஷயங்கள் கிடையாது. நபிகளாருடைய மறைவுக்கு பின்னால் மனித கருத்துக்களாக சொல்லப்பட்டவைகள் அல்லாஹ் சொல்கிறான் இவற்றை பின்பற்றாதீர்கள். கலீலம்மா ததக்கரோன், நீங்கள் சொற்பமாகவே சிந்திக்கிறீர்களே என்று அல்லாஹ் 7வது அத்தியாயம் 3வது வசனத்திலே சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் நேர்வழி வழிகேடு என்ற விஷயத்தை அவன் தான் அந்த நேர்வழியில் இருக்கின்றேன், தான் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறேன் என்றால் அதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அவனிடத்தில் இந்த அல் குர்ஆன் அல் ஹதீஸ் என்ற வேதம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் தாலிகல் கிதாப், இந்த வேதம் இருக்கிறதே, லா ரைப ஃபீஹி, இதில் சந்தேகமே கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன், இந்த வேதம் தான் அல்லாஹுவை அஞ்சி வாழுகிற மக்களுக்கு நேர்வழியை காட்டும் என்று சொல்கிறான். அப்ப நாங்கள் நேர்வழியில் பயணிக்கின்றோம் என்றால் எங்களிடத்தில் வேதம் இருக்கப்பட வேண்டும், எங்களிடத்தில் வேதம் இருக்க வேண்டும், பின்பற்றப்படுகிற விடயமாக வேதம் காணப்பட வேண்டும். வேதம் என்றால் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும், இந்த ரெண்டும் இருந்தால்தான் நாங்கள் நேர்வழியில் பயணிப்போம். இந்த ரெண்டும் யாருக்கு இருக்கும்? இந்த ரெண்டும் யார் பின்பற்றுவார்கள் என்றால் அல்லாஹ் சொல்கிறான் முத்தகீன்கள், இவர்களுக்கு தான் இது நேர்வழியை காட்டும் என்று சொல்கின்றான். அல்லாஹுவை பயந்த மனிதர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த உலகத்திலே அல் குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்றுகிற ஒரே ஒரு கூட்டம் இந்த ஏத்தாலையிலே தலைமையகத்தை கொண்டு இயங்குகிற இந்த முஸ்லீம்களின் கூட்டம் மட்டும்தான். நான் இதனை ஒரு சாதாரணமாக உங்களுக்கு மத்தியில் கூறினாலும் இதனை யதார்த்தமாக நாம் இந்த விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா இயக்கங்களை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். உலகத்திலே நிறைய இயக்கங்கள் தங்களை நேர்வழியில் சத்தியத்தில் இருப்பதாக பறைசாட்டுகிறார்கள். அவர்களுடைய கொள்கைகளை உள்ளுக்கு போய் ஆய்வு செய்து பாருங்கள். ஒன்றைக்கில் அவர்கள் அல் குர்ஆன் அல் ஹதீஸோடு இஜ்மாவை எடுத்துக் கொள்வார்கள், அல்லது இந்த அல் குர்ஆன் ஹதீஸோடு சேர்த்து இஜ்மா கியாஸ் என்ற விடயத்தையும் எடுத்துக் கொள்வார்கள், அல்லது அல் குர்ஆன் அல் ஹதீஸோடு வரலாறுகளை சேர்த்துக் கொள்வார்கள், அல்லது அல் குர்ஆன் அல் ஹதீஸோடு இஜ்மாவு சஹாபாவை எடுத்துக் கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இந்த இரண்டையும் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழிகட்டில் போகவே மாட்டீர்கள் என்றார்கள். அப்படி என்றால் இந்த இரண்டோடு மூன்றாவதாக சேர்த்தவர்கள் யார்? இந்த இரண்டோடு நான்காவதாக சேர்த்தவர்கள் யார்? இவர்கள் நேர்வழியா வழிகேடா என்பது மிக தெளிவான விஷயமாக இருக்கிறதா இல்லையா சகோதரர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு உலகத்திலே பார்க்கின்றோம், முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிற சமுதாயம் குறைந்தபட்சம் அமல்களில் கூட ஒன்றுபட்டவர்களாக இல்லை. இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு குர்ஆன் சுன்னா அல்லாத இஜ்மாவு சஹாபா என்ற அந்த மூலாதாரத்தை இது அல்லாஹ் மூலாதாரமாக எடுக்கும்படி சொல்லவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, ஆனால் இவர்கள் மூலாதாரமாக எடுத்திருக்கிறார்கள். இதனாலதான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனாகிய சத்திய கூட்டத்திற்கும் இந்த உலகத்தில் இருக்கிற 72 பிரிவுகளுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு இடைவெளி இந்த இஜ்மாவு சஹாபா என்ற விஷயம்தான் காணப்படுகிறது. இந்த இஜ்மாவு சஹாபாவை 72 பிரிவுகளும் பின்பற்றுகிறார்கள். இதனாலதான் இவர்கள் இந்த சத்தியத்துக்குள் வராமல் இருக்கின்றார்கள். நான் சில விஷயங்களை உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். இஜ்மாவு சஹாபா என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டுக்கு மாற்றமாக சஹாபாக்களுடைய சொல், சஹாபாக்களுடைய செயல், சஹாபாக்களுடைய அங்கீகாரம், இப்படியான விஷயங்கள் சஹாபாக்கள் செய்தார்கள், சஹாபாக்கள் சொன்னார்கள் என்று வரக்கூடிய விஷயங்கள், இவைகளை பின்பற்றி இன்றைக்கு இந்த சத்தியத்துக்கு வெளியிலே அதிகமான மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் பிதியத்தாக பார்க்கிறோம், சிறுக்காக பார்க்கிறோம், அந்த அவ்வளவு விஷயத்தையும் இந்த மக்கள் இஜ்மாவு சஹாபா என்ற அடிப்படையில் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக பையத்தை செய்யாமல் பெருத்த கூட்டம் வெளியிலே இருக்கிறார்கள். ஏன் பையத்தை செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்கிற விஷயம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பையத்து செய்யவில்லை என்று அந்த பாத்திமா நாயகி செய்தார் என்ற விஷயத்தை சொல்கிறார்கள். அவர்கள் செய்யவில்லை என்பது நமது தெளிவான விஷயம். நாம் அந்த சஹாபாக்களை தூய்மைப்படுத்துகிறோம். அதே போன்று பிதுஅத்துகள் என்று வருகிற போது தராவீ தொழுகை 23 ரக்காத் அதிகமான பள்ளிவாசல்களை ரமலான் காலத்தில் தொழுவிக்கிறார்கள். ஏன் இப்படி தொழுகிறீர்கள் என்றால் உமர் ஹத்தாப் என்ற சஹாபி இப்படி செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஜும்மாவிலே 2 அதான் சொல்லுகிறார்கள். ஏன் இப்படியான பிதுஅத்தை செய்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகிற செய்தி உஸ்மான் இப்னு அஃபான் இப்படி செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். பிரிவிலே உள்ளவர்கள் பிரயாணத்திலே லுஹர் அசர் இஷா போன்ற தொழுகைகளை சுருக்காமல் 4 ரக்காத்துக்களாக தொழுகிறார்கள். ஏன் இப்படி தொழுகிறீர்கள் என்று கேட்டால் உஸ்மான் இப்னு அஃபான் இப்படி பிரயாணத்திலே தொழுகிறார்கள், அந்த பெரிய சஹாபி செய்திருக்கிறார்கள், அது வழிகேடாகுமா என்று அடிப்படையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, பிரிந்திருக்கின்றார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்கிற இந்த சத்திய கூட்டத்துக்குள் வராமல் மதுஹபுவாதிகளாக, இயக்கவாதிகளாக, தரிக்காவாதிகளாக பிரிந்திருக்கிறார்கள். ஏன் இப்படி பிரிந்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் இப்படித்தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் பிரிந்திருந்தார்கள் என்று அந்த சஹாபாக்கள் செய்தார்கள் என்று சொல்லி அவர்களுடைய செயற்பாடுகள் என்று கூறி அந்த அடிப்படையில் இவர்களும் இருக்கின்றார்கள். அதே போன்று தாடியை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏன் வெட்டுகிறீர்கள் என்றால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெட்டினார்கள், அதனால் வெட்டுகிறோம் என்று சொல்கின்றார்கள். இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு பெருத்த கூட்டம் இந்த சத்தியத்துக்கு வெளியிலே இருந்து கொண்டு இந்த மாதிரியான விஷயங்கள், அடிப்படை விஷயங்களை மறந்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாத்தினுடைய. அதே போல ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு சிலரும் இதே போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதே இஜ்மாவு சஹாபாவை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்தி அது? பெண்களுக்கு தொழுவிக்க கூடிய இமாம், அந்த பெண்களுடைய சப்பிலே அவர்களோடு நின்று தொழுவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், நடுவிலே நின்று. ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று பார்த்தால் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்தார்கள், அதனால் நாங்கள் செய்கிறோம். பெருநாளிலே கடமையான குளிப்பு குளிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், ஜும்மா தினத்திலே குளிப்பது போல, குளிப்பு கடமையானவர் குளிப்பது போல பெருநாளுடைய தினத்திலும் இப்படி குளிக்க வேண்டும் என்கிறார்கள். ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறார்கள், இந்த குளிப்பும் கடமையான குளிப்புடைய லிஸ்டிலே வரும் என்பதாக, அதனால் குளிக்கிறோம் என்கிறார்கள். தக்கப்பல் அல்லாஹும் இன்னா ஒமின்கும் என்று ஓதுகிறார்கள் பெருநாளுடைய தினத்தில். ஏன் ஓதுகிறீர்கள் என்று கேட்டால் இப்படித்தான் சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள், நாங்களும் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். உலகத்திலே பையத்து செய்யாமல் இருக்கிறவர்களும், பிரிந்து இருக்கிறவர்களும், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே சேராமல் இருக்கிறவர்களும் என்ன காரணங்களை சொல்லி எந்த சஹாபாக்களை இந்த மாதிரியான பிதுஅத்துகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக ஆக்கிவிட்டு தாங்கள் இருக்கிற வழிகேடுகளை நியாயப்படுத்துகிறார்களோ அதே போன்ற ஒரு செயற்பாடுகளைத்தான் இந்த முஸ்லிம்களுடைய பெயர்களை தங்களுக்கு பேரளவில் வைத்துக் கொள்கிறவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு தெளிவாகும், உலகத்திலே ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. மற்ற 72 பிரிவுகளும் இந்த விஷயத்தை மறத்துத்தான். இந்த குர்ஆன் சுன்னா மட்டும் போதாது, அல்லாஹ் அல் குர்ஆனில் அல் யௌமா அக்மல்து லகும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நியமதி என்று குர்ஆனில் சொல்கிறானே, இன்றைய நாள் நான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன், உங்களுக்கு என்னுடைய அருளையும் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், மார்க்கமாக இஸ்லாத்தை பொருந்து கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் பூர்த்தியாக்கின மார்க்கத்திலே எங்களுக்கு இதுவெல்லாம் போதாது, நாங்களும் கொஞ்சம் கூட்ட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் ஹலால் ஹராம் என்று அவனுக்கு எப்படி மார்க்கம் ஆக்க முடியுமோ அதே போன்ற அதிகாரம் எங்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லி சஹாபாக்களின் பேரால் செய்து கொண்டிருக்கிறார்கள். நஊது பில்லா. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இவர்கள் வழிகாட்டில் என்று. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இப்படியானவர்களை பார்த்து சொல்கிறான், வைதா கீல லஹும் தஆலவ இலா மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கின அல் குர்ஆன் அல் ஹதீஸின் பால் வாருங்கள் என்று இவர்களை அழைத்தால், அவனுடைய தூதரின் பாலும் வாருங்கள். எப்படி தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அல்லாஹ் இறக்கியதின் பாலும் அவனுடைய தூதரின் பாலும் அல் குர்ஆனின் பாலும் அல் ஹதீஸின் பாலும் வாருங்கள் என்று அவர்களை அழைத்தால், என்ன சொல்கிறார்கள், எங்களுடைய மூதாதையர்கள் என்ன அடிப்படையில் வாழ்ந்தார்களோ அப்படியே நாங்கள் வாழ்கிறோம், அது எங்களுக்கு போதும், நீங்கள் சொல்லுவதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்ற அடிப்படையில் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், அவர்களுடைய மூதாதையர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அறியாத மடையர்களாக இருந்தும், எதையுமே அதே போன்று நேர்வழியில் இல்லாதவர்களாக இருந்த போதிலுமா மூதாதையர்கள் போன வழியிலேயே நாங்கள் போவோம், எங்களுடைய பெரிய இமாம் எங்களுடைய இஸ்தாபகர் என்ன வழிகட்டை உருவாக்கினாரோ அதே வழிகட்டில் தான் நாங்கள் இருப்போம் என்று சொல்கிற எத்தனை பிரிவுகளை பார்க்கிறோம். அன்று இந்த அல் குர்ஆன் வசனம் இறங்குகிற போது எப்படி ஒரு சமுதாயம் மூதாதையர்கள் வழியிலேயே பயணிப்போம் அதுவே எங்களுக்கு போதும் என்று சொன்னார்களோ அதே போன்ற வார்த்தைகளை இன்றைக்கு இந்த சத்தியத்தின் பால் நாம் அழைப்பு விடுக்கிற போது எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுடைய இந்த இயக்கத்தினுடைய இஸ்தாபகர்கள் என்ன வழியில் இருந்தார்களோ அதே வழியில் இருப்போம் என்று சத்தியம் சத்தியமாக தெளிவானதற்கு பிறகும் இந்த வழிகட்டிலே அடம்பிடித்து வாழ்கிற எத்தனையோ பேர்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அல் குர்ஆன் வசனம் 5வது அத்தியாயம் 104வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இது முதலாவது இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரே வகையை பின்பற்றினார்கள். இந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆகிய நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இதனால் தான் உலக அளவில் எங்களுடைய அமல் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இந்தியாவிலே இருக்கிற சகோதரரும் ஒரே போல எங்களை போலதான் சொல்லுவார், இந்த ஏத்தாலையில் இருக்கிற சகோதரரும் ஒரே மாதிரியாகத்தான் சொல்லுவார், இந்தியாவிலே இருக்கிற சகோதரருக்கும் ஒரு நாளையில் தான் பெருநாள் வரும், இலங்கையில் இருக்கிற சகோதரருக்கும் ஒரு நாளையில தான் பெருநாள் வரும், பாகிஸ்தான் இருக்கிற சகோதரரும் ஒரே மாதிரி தான் தக்பீர் கட்டுவார், இந்த இலங்கையில் இருக்கிற சகோதரரும் ஒரே மாதிரி தான் தக்பீர் கட்டுவார், ஆனால் தங்களை முஸ்லீம்கள் என்று அழைத்துக் கொள்கிற இந்த பிரிவுகளிடத்தில் இந்த ஒற்றுமைகளை பார்க்க முடியாது, இதுதான் இவர்கள் வழிகேடு என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது ஒரு விடயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் தங்களை முஸ்லீம்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள், தங்களை முஸ்லீம்களின் கூட்டமைப்பு என்று அழைத்துக் கொண்டார்கள். இது அவர்களாக தங்களை அழைத்துக் கொள்ளவில்லை, அல்லாஹு தஆலா அவர்களை இப்படி பேர் வைத்தான் அவர்களுக்கு முஸ்லீம்கள் என்று. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இப்படி பார்க்க முடியுமா? ஒவ்வொரு இயக்கமும் தங்களுக்கு ஏற்றாப்போல் இயக்க பெயர்களை அமைப்பு பெயர்களை அவர்களாகவே கூடி பேசி முடிவெடுத்து அதற்கென அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அல்லாஹ்தான் உங்களுக்கு முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்தான், மின் கபலு வஃபி ஹாதா, இது இப்ப மட்டுமில்லை நபியே, இதற்கு முன்பு வாழ்ந்த அந்த நபிமார்களுடைய சமூகத்துக்கும் அல்லாஹ்தான் முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்தான். நாங்கள் ஷியா முஸ்லிம் சுன்னத்து முஸ்லிம் அகலு சுன்னா வல்ஜமா முஸ்லிம் இப்படி என்றெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். உலகத்திலே எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழுகிறார்களோ அவ்வளவு பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்தது போல எங்களை நாங்கள் அழைத்துக் கொள்வது முஸ்லீம்கள், எங்களை நாங்கள் அழைத்துக் கொள்வது முஸ்லீம்களின் கூட்டமைப்பு என்பதாக. இந்த முஸ்லீம்களின் கூட்டமைப்பு என்ற விஷயத்தை தான் அல் குர்ஆனிலே, அதாவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று அடையாளப்படுத்தினார்கள், அல்லாஹ்தான் உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தான் என்ற விஷயம் அல் குர்ஆனில் 22வது அத்தியாயம் 78வது வசனத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. பாருங்கள், ஹதீஸ்களிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பெயரோடு தான் சஹாபாக்கள் இருந்திருக்கின்றார்கள். என்னத்திலே ஒரு நண்பர் கேட்டார், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பதற்கும் ஜமாஅத்தே இஸ்லாமி என்பதற்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? ஒரு இஸ்லாம் முஸ்லிம் ரெண்டும் ஒன்றுதானே, அப்படி இருக்கிற போது ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வைத்து நீங்கள் ஏன் பிரிந்திருக்க வேண்டும் என்று கேட்டார். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபிக்கு ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அந்த வார்த்தை நபி ரசூல், இந்த ரெண்டும் ஒரே வார்த்தை, அதாவது ஒரு மனிதரையே குறிக்கக்கூடியது. அப்ப அந்த சஹாபி மாற்றி சொல்லி விடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக திருத்தி இப்படித்தான் நீ சொல்ல வேண்டும் என்று அவருக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். நபி என்று சொன்ன அந்த சந்தர்ப்பத்தில், ரசூல் என்று சொல்கிற அந்த சந்தர்ப்பத்தில் ரெண்டும் ஒரே விஷயம், ஆனால் அதிலே ஒரு வார்த்தையை முன்னுக்கு பின்னாக்கி மாற்றி சொன்ன போது இப்படித்தான் என்று திருத்தி கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ் எங்களுக்கு வைத்த பேர் இதனில் மாற்றம் செய்ய முடியாது, இப்படி மாற்றுவது பிதத்தாகும். அப்ப நபிகளாரும் தோழர்களும் வாழ்ந்தது போல வாழ வேண்டும் என்றால் எங்களுடைய இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, பேர்களை வைக்க முடியாது. உண்மைக்கு உண்மையாகவே சத்திய கூட்டம் என்று ஒரு சமூகம், நேர்வழியிலே இருக்கிறோம் என்று தங்களை அழைத்துக் கொள்வதாக இருந்தால் அவருடைய பெயர்களை நபிகளாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தங்களை எப்படி அழைத்துக் கொண்டார்களோ அதுபோல அழைத்துக் கொள்ள வேண்டும். நான் அதற்குரிய ஆதாரங்களை சொல்கிறேன். புகாரியிலே 381 இலக்கத்திலே வரக்கூடிய ஹதீஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுடைய வீடுகளிலே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு அழைப்பு விடுத்தார்கள். அந்த அழைப்பிலே சொன்னார்கள், பெண்களை பார்த்து சொன்னார்கள், அவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடனும் அந்த முஸ்லிம்களுடைய அந்த தாவா துவாக்கள் பிரார்த்தனைகளிலும் வந்து கலந்து கொள்ளட்டும் என்று அழைப்பு விடுத்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வேற ஒரு இயக்கம், வேற ஒரு மதுஹப் உண்டு இருக்கிற மாதிரி இருந்திருந்தா அந்த மதுஹபுடைய பேரை சொல்லி காட்டி, அந்த இயக்கத்துடைய பேரை சொல்லி காட்டி, இந்த இயக்கத்துடைய அந்த தொழுகையிலும் அவர்களுடைய பிரார்த்தனையிலும் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருப்பார்கள். அவருடைய காலத்தில் இருந்தது ஜமாஅத்துல் முஸ்லிமின் மட்டும்தான். எனவேதான் பெண்களை பார்த்து சொன்னார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமினுடைய தொழுகையிலும் அவர்களின் பிரார்த்தனையிலும் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுத்தார். இது ஒரு ஆதாரம். அதே போன்று இன்னும் ஒரு ஆதாரத்தை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று விஷயங்கள் இருக்கிறது, இந்த மூன்றிலும் ஒரு உண்மையான விசுவாசியினுடைய உள்ளம் மாறு செய்ய மாட்டாது என்று சொன்னார்கள். அதிலே ஒன்று, அமல்களை அல்லாஹ் ஒருவனுக்காக என்ற தூய எண்ணத்தோடு செய்தல். பேப்பர்ல வாரத்துக்காக, டிவியில வாரத்துக்காக, ரேடியோவில் வாரத்துக்காக, பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல வாரத்துக்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக என்ற தூய எண்ணத்தோடு செய்தல். இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம், செய்யற வணக்கம் எல்லாம், ஹஜ்ஜுக்கு போறவர்களும் ஒரு செல்ஃபி எடுத்து புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றிய போது, காபாவை வலம் வந்த போது என்று செய்கிற இபாதத்துகளை எல்லாம் இப்படியாக உலகத்துக்கு காண்பிக்கிற அமைப்பில் நாங்கள் பார்க்கின்றோம். இதனை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கவில்லை. இஹ்லாஸோடு அந்த வணக்கங்கள் அமையப்பெற வேண்டும். ஒரு வேளைக்கு ஏதாவது ஒரு சின்ன பொருளை ஹதியா கொடுத்து விட்டாலும் அவனோடு சேர்ந்து ஏழைக்கு தர்மம் செய்த போது என்று பேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுவதை பார்க்கின்றோம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மூமின் என்றால் அவனுடைய உள்ள மூன்றில் மாறு செய்யாது. ஒன்று, இஹ்லாஸோடு அமல் செய்வது. இரண்டாவது, அமீருக்கு கட்டுப்படுவது என்று சொன்னார்கள். மூன்றாவது, வலுசூமு ஜமாஅத்தில் முஸ்லிமீன், ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு இணைந்திருத்தல், அவர்களோடு சேர்ந்திருத்தல் என்று சொன்னார்கள். ஹாக்கிம் என்கிற கிரந்தத்தில் 294 இலக்கத்தில் பதிவாயிருக்கிறது. அப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம், இப்படியான ஒரு பெயர் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்திருக்கிறது. இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனாலதான் தொழுகைக்கு ஜமாத்துல் முஸ்லிமுடைய தொழுகைக்கு வாருங்க, மூமின் என்றா ஜமாத்துல் முஸ்லிமினோட சேர்ந்திருப்பான், அந்த அமீருக்கு கட்டுப்படுவான், இஹ்லாஸோட அமல் செய்வான் என்ற விஷயங்களை சொல்லுகிறார்கள். அதே போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு சொல்லிவிட்டார்கள் என்று இந்த சமுதாயம் சில நேரம் சொல்லிவிடுவார்கள். எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் பாருங்கள். உம்மத்து இப்படி பிரிந்து செயற்படுகிற காலகட்டத்திலே, அவருடைய வபாத்துக்கு பிறகு 73 இந்த உம்மத்து பிரிந்து காணப்படுகிற காலகட்டத்திலே ஒரு சஹாபி கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, நான் அப்படி ஒரு காலகட்டத்தில், இந்த பிரிந்து மக்கள் செயற்படுகிற காலகட்டத்தில் வாழ நேரிட்டால் நான் என்ன செய்ய வேண்டும், நான் யாரோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தல்ஸம் ஜமாஅத்தல் முஸ்லிமீன் வ இமாமஹும், நீ ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடனும் அவர்களுடைய இமாமுடனும் சேர்ந்திரு, ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அவர்களின் இமாமையும் பற்றி பிடித்துக் கொள் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒன்று இல்லை என்றால் எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி மரணம் வரும் வரைக்கும் நீ அப்படியே ஒதுங்கி, மரத்தின் வேரை கடித்த நிலையில் மரணிக்கிற ஒரு நிலை வந்தாலும் அப்படியே ஒதுங்கியே இருந்து மரணித்து விடு என்று சொல்கிறார்கள். புகாரியிலே 7084 இலக்கத்திலே இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கிறது. இப்போது இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று இருந்தது, இந்த பேரோடு தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவருடைய வபாத்துக்கு பிறகு நாங்களும் அந்த அமைப்பில் தான் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளையிட்டிருக்கின்றார்கள். நான் கேட்கின்றேன், இன்றைக்கு உலகத்திலே இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதா? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று உலக அளவில் எல்லா மக்களும் ஒரு தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டு தங்களை முஸ்லிம்களின் கூட்டம் என்று மட்டும் சொல்லிக்கொண்டு அந்த குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றி அவர்களுடைய அமல்கள் எல்லாம் ஒரே மாதிரி அவருடைய சூரத்துகள் எல்லாம் ஒரே மாதிரி, அவருடைய பெருநாள்கள் அவருடைய நோன்புகள் எல்லாம் ஒரே தினத்தில் என்று இப்படி இருக்கிறதா சகோதரர்களே? நிச்சயமாக இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்திலே இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரை சிலர் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலே அபு அப்துல்லா என்று சொல்கிற ஒருவர், அவர் வபாத் ஆகிவிட்டார், ஆனால் அவருடைய இயக்கம் இருக்கிறது. அவர்களும் தங்களை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றுதான் சொல்லிக் கொள்கின்றார்கள். அகலுல் குர்ஆன், குர்ஆன் மட்டும்தான் மூலாதாரம், அதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு சமூகம் இந்தியாவில் இருக்கிறார்கள். அவர்களும் தங்களை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றுதான் சொல்லுகின்றார்கள். அதே போன்று பாகிஸ்தானிலே மசூத் அகமது என்பவர், அவரும் தன்னை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். ஆனாலும் இவர்கள் தங்களை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயர்களை வைத்ததன் மூலம் உண்மையாகவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களையும் போல இவருடைய மற்ற செயற்பாடுகள் இருக்கிறதா என்று பார்த்தால் கிடையவே கிடையாது. நான் சொன்னது போல அகலுல் குர்ஆன் இடத்திலே குர்ஆன் மட்டும்தான் மூலாதாரம், ஹதீஸை அவர்கள் ஏற்பதில்லை. அப்ப அவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கிடையாது. இந்தியாவிலே அபு அப்துல்லா ஜமாஅத்துல் முஸ்லிமின் பெயர் வைத்திருக்கின்றார், ஆனால் உலகத்திலே உள்ள எல்லா மனிதர்களையும் முஸ்லீம்கள் என்று பார்க்கிறார். அபுர் வணங்கிகளும் முஸ்லீம்கள் தான். ஷியாக்கள், ஹவாரிஜி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் அவர் முஸ்லீமாகத்தான் பார்க்கின்றார். எனவே அவர்களிடத்தில் தீர்ப்பு என்ற விடயம் கிடையாது. முஸ்லீம்களின் கூட்டம் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று எப்படி அந்த சத்தியத்தை பையத்தின் மூலம் ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் முஸ்லீமாக பார்த்தார்களோ, இதனை ஏற்காதவர்களை ஜாகிரியத்து முஷிரிக் என்று மறுத்தவர்களை காபிர் என்று தீர்ப்பு வழங்கினார்களோ, அந்த தீர்ப்பு அவர்களிடத்தில் இல்லை. எனவே இவர்களும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கிடையாது. அதே போல இந்த பாகிஸ்தானிலே மஸ்ரூத் அகமது என்பவர் ஆரம்பித்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்கிற அமைப்பு, அவர்களிடத்திலும் தீர்ப்பு இல்லை. அவர்கள் என்ன வெளிப்படையாகவே சொல்லுகிறார்கள், நாங்கள் யாரையும் பார்த்து முஸ்லிம் இல்லை என்றோ, நாங்கள் யாரையும் காபிர் என்றோ சொல்ல மாட்டோம் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று அவர்களுடைய மூலாதாரம் அல் குர்ஆன், அல் ஹதீஸ் என்ற விஷயங்களோடு சேர்த்து இஜ்மாவு சஹாபா என்பது மிக தெளிவாக இருக்கிறது. இந்த இஜ்மாவு சஹாபாவை ஏற்கவில்லை என்றால் காபிர் என்ற விஷயத்தை மிக தெளிவாக அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஒருவர் நேர்வழியா என்பதை தீர்மானிக்கிற விடயம் இந்த மூல ஆதாரம் அல் குர்ஆன் அல் ஹதீஸ். இந்த மூல ஆதாரம் அவர்களிடத்திலே இல்லை என்றால், அல்லது இதனோடு வேற விடயங்களை சேர்த்து விட்டார்கள் என்றால், அவர்கள் வழிகேடு என்பது தெளிவாகிவிட்டது. எனவே அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அந்த பெயர் எங்களிடம் இருக்கிறது. அதே போன்று வஹி என்கிற அந்த அல் குர்ஆன் அல் ஹதீஸும் எங்களிடத்தில் இருக்கின்றது. அபு அப்துல்லா அல்லது இந்தியாவில் இருக்கிற அகலுல் குர்ஆன் போன்ற பெயரை வைத்துவிட்டு அல் குர்ஆன் மட்டும் மூலாதாரம், அல்லது தீர்ப்பு இல்லாமல் இருத்தல், அல்லது மசூத் அகமது அவர்களை போன்று இஜ்மாவு சஹாபாவையும் மூலாதாரமாக எடுத்தல், அல்லது தீர்ப்பு வழங்காமல் இருத்தல் போன்ற பண்புகள் எங்களிடத்தில் கிடையாது. ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன் என்றால், சத்தியமும் அசத்தியமும் மக்களுக்கு மத்தியில் கலங்கத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக. சத்தியம் என்பது வேற, அசத்தியம் என்பது வேற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், உங்களை நான் தெளிவான வெள்ளே வெளேர் என்ற ஒரு மார்க்கத்தில் விட்டு செல்கிறேன், இரவும் பகலை போல ஒரு மார்க்கத்திலே விட்டு செல்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நான் சொல்லுகின்ற இந்த விஷயங்களை நீங்கள் பாருங்கள் சகோதரர்களே. அதே போன்று அடுத்த ஒரு மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே உலக முஸ்லிம்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருந்தார்கள். இந்த இஸ்லாம் பாரிய அளவில் அன்றைய காலத்தில் பரவி இருக்கவில்லை. மக்காவிலே மதீனாவிலே அரபு மொழிகளை பேசுகிற சிலர் மட்டும் இதனை ஏற்றிருந்தார்கள் ஆரம்ப காலங்களிலே. இன்றைக்கு எப்படி இந்த இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் மட்டும், இந்த பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் மட்டும் இந்த இஸ்லாம் பரவி இருக்கிறதோ, ஒரு குறைந்த அளவிலான மக்கள் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, இது போல அன்றைக்கு அரபு பேசுகிறவர்கள் மட்டும். இதற்கு வழியே ரோம், பாரசுகள் என்ற மிகப்பெரிய வல்லரசுகள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தது. அவர்கள் இதனை ஏற்றிருக்கவில்லை. இவர்களுக்கு மத்தியில் அரபு மொழியை பேசுகிறவர்கள் மட்டும், அந்த வல்லரசுகளால் ஆடு மேய்க்கிறவர்கள் எல்லாம் மார்க்கம் சொல்கிறார்களா என்று கேவலமாக பார்க்கப்படுகிற ஒரு நிலைமையில் தான் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களோடு இந்த சஹாபாக்களும் பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு தலைமைத்துவம், பன்னிரண்டு ஹலிபாக்கள் வரும் வரைக்கும் ஒரே தலைமைத்துவம். லா யஸாலு ஹாதத்தீன் அஜீதன் மணியன் இலா இஸ்னே ஆஷர ஹலீபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பன்னெண்டு ஹலீபாக்கள் என்றால் பன்னெண்டு தலைவர்கள், ஆட்சியாளர்கள், இவர்கள் வரும் வரைக்கும் இந்த இஸ்லாம் ஒரு ஜமாஅத், ஒரே தலைமைத்துவம் என்ற ஒரே கட்டமைப்பாக இருக்கும். இதற்கு பிறகுதான் 73 பிரியும். இந்த பிரிவு என்ற விஷயம் எப்போது ஏற்படுகிறது என்றால் ஹிலாபத்தில் பிரிவு வருவதில்லை. ஏன்? ஹிலாபத்திலே பிரிவு வந்தால் ஹலீபா அனுமதிக்க மாட்டார், முர்த்ததாக போகின்றவர்களை கொன்று விடுவார், அல்லது ஹவாரிஜாக போகின்றவர்களோடு போராடுவார். எனவே ஹிலாபத்தில் பிரிவு வராது. ஹிலாபத் இல்லாத காலத்திலே தான் பிரிவு ஏற்படுகிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவு வருகிற காலத்திலே எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு சேர்ந்து கொள்ளும்படி சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே தலைமைத்துவம் இருந்தது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைக்கு முஸ்லீம்கள் என்று சொல்கிற இந்த சமூகத்திடத்தில் அப்படி ஒரு தலைமைத்துவம் இல்லை. 57 நாடுகள் தங்களை முஸ்லிம் நாடு என்று சொல்லிக் கொள்கிறார்கள், அவர்கள் எல்லோரும் ஒரே தலைமையின்கள் இருக்கிறார்களா? கிடையாது. இது வெளிப்படையான விஷயம், நான் புதுசாக உங்களுக்கு இதையும் சொல்ல வேண்டியதில்லை. அப்படித்தான் இருந்தாலும் சில இயக்கங்கள் தங்களுக்கு தலைவர்களை வைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுடைய தலைவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு வழிநடாத்துபவர்களாக இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தனது இறுதி ஹஜ்ஜின் போது, வலவ் உஸ்துமில அலைக்கும் அபுதுன் யகூதுக்கும் பி கிதாபில்லா, உங்களுக்கு மத்தியிலே ஒரு அடிமை அமீராக நியமிக்கப்பட்டாலும், எப்படிப்பட்டவர்? யகூதுக்கும் பி கிதாபில்லா, அல்லாஹ் வேதத்தை கொண்டு வழிநடத்துகிறவர், குர்ஆன் ஹதீஸ். இன்றைக்கு எல்லா இயக்கத்துக்கும் தலைமைத்துவம் இருக்கிறது. அவர்கள் என்ன பெயரில் இருந்தாலும் ஒவ்வொரு தலைவரை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இருந்தது போல இவர்களுடைய அந்த தலைமைத்துவம் இல்லை. ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆகிய நாங்கள் சொல்கிறோம், அப்படியே நாங்கள் இருக்கிறோம். நபி அவர்களும் சஹாபாக்களும் நபி அவருடைய வஃபாத்துக்கு முன்பு அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலே இருந்தது போல அந்த ஒரு தலைமைத்துவமாக நாங்கள் இருக்கிறோம். எப்படி? ஒரே வகையை கொண்டு வழிநடத்துகிற தலைமைத்துவம். அந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹியை கொண்டு அல்லாஹ்வின் வேதத்தை கொண்டு வழிநடத்துகிற ஒரு தலைவர் உங்களுக்கு நியமிக்கப்பட்டால் ஃபஸ்மஊ லஹு வஅதீஉ, அவர் சொல்லுவதை கேளுங்கள், அவருக்கு கட்டுப்படுங்கள் என்றார்கள். சஹி முஸ்லிமிலே 1838 இலக்கத்திலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, தலைமைத்துவம் அவசியம். அந்த ஒரு தலைமைத்துவம் எந்த கூட்டத்தினுடைய தலைமைத்துவம்? தல்சம் ஜமாஅத் அல் முஸ்லிமீன் வ இமாமஹும், எல்லா இயக்கத்துக்கும் தலைமைத்துவம் இருக்கிறது தானே. நான் ஒரு இந்த இயக்கத்தில் இருந்து போட்டு போறேன் அல்லது நான் அந்த இயக்கத்தில் இருந்து போட்டு போறேன் என்று ஒவ்வொராலும் முடிவெடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அவர்களின் இமாமையும் பற்றி பிடித்துக்கொள். அப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒவ்வொருவரும் தமிழைய இஷ்டத்தின் பிரகாரம் பெயரை வைத்தால் அது ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக ஆகாது. யகூதுக்கும் பி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு வழிநடத்துகிற ஜமாஅத்துல் முஸ்லிமீனா என்று பார்த்தால் அவர்கள் இஜ்மாவு சஹாபாவை கொண்டு வழிநடத்துகிறார்கள். அஹ்லுல் குர்ஆன் குர்ஆனை கொண்டு மட்டும் வழிநடத்துகிறார்கள் அல்லது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லை. இவருடைய தலைமைத்துவம் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய தலைமைத்துவமாக இல்லை. அல்லாஹ்வுடைய உதவியினால், அவருடைய மிகப்பெரும் கிருபையினால் இன்றைக்கு அந்த நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருந்தது போல அந்த ஒரு தலைமைத்துவம் எங்களிடத்தில் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய தலைவருக்கு கட்டுப்பட்டு பையத்து செய்து அந்த கூட்டத்திலே சேர்ந்தால் நீங்கள் வழிகேட்டில் போய்விடுவீர்கள். இதனால் சில மக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் தொழுற மாதிரியெல்லாம் நாங்களும் தொழுறோம், நீங்க தாடி வைக்கிற மாதிரி வைக்கிறோம், மருத வண்டி போடுற மாதிரி எல்லாம் போடுறோம், ஆனா உங்களோட தலைவருக்கு மட்டும் கட்டுப்பட மாட்டோம், உங்களோட தலைவருக்கு மட்டும் பையத்து செய்ய மாட்டோம் என்று சொல்கிறார்கள். என்ன காரணம்? வழிகேட்டில் போய்விடுவோம், பயமாக இருக்கிறது என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தனது இறுதி ஹஜ்ஜின் போது அவர்கள் செய்த அந்த பிரியாவுடைய உபதேசத்திலே சொன்னார்கள், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள், ஐந்து நேரமும் தொழுங்கள், ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பு புடியுங்கள், உங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்ட அந்த முஸ்லிம்களுக்கு தலைவராக்கப்பட்ட அந்த தலைவருக்கு கட்டுப்படுங்கள், தத்ஹுலு ஜன்னத ரப்பிக்கும், இப்படி நீங்கள் செய்தால் உங்களுடைய ரப்பினுடைய சுவர்க்கத்தில் நீங்கள் நுழைவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஹ்மதி என்கிற கிரந்தத்திலே 22258 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது.
தொழுங்கள், நோன்பு பிடியுங்கள், அமீருக்கு கட்டுப்படுங்கள், சுவர்க்கம் போவீர்கள். எப்படி தொழுதால் சுவர்க்கமோ, நோன்பு பிடித்தால் சுவர்க்கமோ, அதுபோல தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டால் சுவர்க்கம். மக்கள் சொல்கிறார்கள், இந்த தலைமைக்கு கட்டுப்பட்டால் நரகம் போய் விடுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தனது இறுதி உபதேசமான ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து சொல்கிறார்கள், நீங்கள் இப்படி தொழுது நோன்பு பிடித்து அல்லாஹ்வுடைய வணக்கங்களை சரியாக செய்து அமீருக்கும் கட்டுப்பட்டு நடப்பீர்களாக இருந்தால் சுவர்க்கம் போவீர்கள் என்று. இப்போது நாங்கள் எதை எடுப்பது? அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தால் தான் நமக்கு சொர்க்கம். அப்ப ஊர்ல உலகத்தில் இன்றைக்கு பேசப்படுற மாதிரி நாங்கள் வாழ்ந்தோம் என்றால் வழிகேடு, நரகம் போய்விடுவோம். நஊது பில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுவது, இது ஒரு மனிதனுக்கு கட்டுப்படுவது, இதற்கு நாங்கள் தயாரில்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மன் அத்தாஅனி ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் எனக்கு கட்டுப்பட்டானோ அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டான், யார் எனக்கு மாறு செய்தானோ அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டான். யார் ஒமை யுத்தில் அமீர ஃபகத் அத்தாஅனி, யார் இந்த அமீர் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய தலைவருக்கு கட்டுப்படுகிறானோ அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான். அப்ப இந்த மனிதன் என்று சொல்லப்படுகிற இந்த முஸ்லிம்களின் தலைவருக்கு கட்டுப்படுறவன் யார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறவன். இந்த மனிதன் என்று சொல்லப்படுகிற இந்த முஸ்லிம்களின் தலைவருக்கு கட்டுப்படுகிறவன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறவன். மாறு செய்கிறவன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறவன். சை முஸ்லிமிலே 1835 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகியிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக வகையை கொண்டு மட்டும் வழிநடாத்துகிற தலைமைத்துவம் இன்றைக்கு உலகத்திலே முஸ்லிம் நாடுகள் என்று 57 நாடுகள் சொல்லப்படுகிறது. அந்த 57 நாடும் வகையை கொண்டு வழிநடாத்துவதில்லை. அவர்கள் யூத கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் யாப்புகளை வைத்து இன்றைக்கு அந்த நாடுகளை ஆண்டு கொண்டு போகிறார்கள். அல்லாஹ் ஹராம் என்றதை ஹலாலாக்கி, ஹலால் என்றதை ஹலாலாக்கி ஹராமாக்கி, இப்படி தங்களுடைய இஷ்டத்துக்கு அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றவர்கள் கூட அவர்களிடத்தில் இந்த வகி இல்லை. அப்படி இந்த வகியை கொண்டு வழிநடாத்துகிற தலைவர்களாகவும் அவர்கள் இல்லை. எனவே வகியை கொண்டு வழிநடாத்துகிற தலைமைத்துவம் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் இருக்கின்றது. நபிகளாரும் தோழர்களையும் போல நாங்கள் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவியினால் ஆதாரங்களை வைத்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று சகோதரர்களே, இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே அவர்களும் தோழர்களும் எப்படி இருந்தார்கள் என்றால், அவர்களிடத்திலே பைஅத் என்ற ஒரு விடயம் இருந்தது. இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்கிற அந்த நிகழ்வை தான் பைஅத் என்று சொல்லப்படும், உறுதி பிரமாணம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் கலிமா சொல்லி இருக்கிறோம், கலிமா சொன்ன உம்மாட வாப்பாட வகுத்துல பிறந்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இந்த கலிமா எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்ப இந்த கலிமாவை எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள்? நாங்க நினைச்ச மாதிரி கலிமா சொல்லலாமா? இது எங்களுடைய மார்க்கமா? நாங்க நினைச்ச மாதிரி ருக்கு சுஜூத் செய்யலாமா? செய்ய முடியாது. லுஹரை 8 ரக்காத்தா தொழ முடியுமா? முடியாது. சுபஹை 5 ரக்காத்தா தொழ முடியுமா? முடியாது. ஏன்? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய காலத்திலே பைஅத் செய்த முறையை பற்றி நபி தோழர் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பாயஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்காக நான் பைஅத்து செய்தேன். இந்த விஷயத்தை நீங்கள் புகாரியிலே 58 இலக்கத்திலே வரக்கூடிய ஹதீஸ், அதே போன்று புகாரியிலே 2157 இலக்கத்திலே வரக்கூடிய ஹதீஸ்லே பார்க்கலாம். இது போன்று இந்த கலிமாவுக்கு பிறகு பல வாசகங்களை எல்லாம் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்துக்காக பையத் எடுத்தார்கள். சஹாபாக்கள் இந்த பையத்தின் மூலம்தான் முஸ்லீமாக கருதப்பட்டார்கள். இந்த ஒரு நடைமுறை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பிரிவினத்திலாவது இருக்கிறதா? கிடையவே கிடையாது. பையத் எடுக்கிறார்கள், ஆனால் கலிமா சொல்லி பையத் எடுப்பதில்லை. என்ன காரணம்? கலிமாவை சொல்லுவது யாரிடத்தில் இருந்தால் சொல்லுகிறார்கள், இந்து பௌத்தம் என்றால் தான் கலிமா சொல்லி பையத் எடுக்க வேண்டும்.
அந்த பையத்தின் பிறகு இலந்தையிலே போட்டு குளிக்க வேண்டும் என்ற சுண்ணா இருக்கிறது, அதையும் அவர்கள் செய்வதில்லை. என்ன காரணம்? அது யாரு குளிக்கணும் என்றா, இந்து பௌத்தன் இப்படி கலிமாவை சொல்லிட்டு வந்தா தான் அவர் தான் குளிக்கணும் என்று சொல்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய காலத்திலே இந்த கலிமாவை சொல்லி ஜமாஅத்துல் முஸ்லிமுடைய அமீரிடத்தில் யார் பையத்து செய்தார்களோ அவர்கள் மட்டும்தான் முஸ்லிம். இப்படியான பையத்து பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. சுருக்கமாக சொல்வதாக லிமாத் என்று சொல்கிற நபித்தோழர், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முறையை பற்றி சொல்கிற போது அல்லாஹ்வுடைய தூதரத்திலே வந்து அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை விளங்கிக் கொண்டதற்கு பின்னாலே இஸ்லாம், அல்லாஹ்வுடைய நபியே உங்களோட கையை தாங்க, இஸ்லாத்தை ஏற்பதற்காக நான் பையத்து செய்கிறேன் என்று சொன்னார்கள். முஸ்லிமிலே 868 இலக்கத்திலே பதிவாயிருக்கிறது. அதே போன்ற ஒரு காத்த அரபி, ஒரு கிராமப்புறத்து அரபி இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வை பற்றி ஹதீஸிலே பார்க்கிறோம். ஃபபாயஹு அலல் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்திலே இஸ்லாத்துக்காக பையத்தெடுத்தார்கள். புகாரிலே 1883 இலக்கத்திலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. இலக்கங்களை சொல்கிறேன், நீங்கள் வீடுகளிலே போய் எடுத்து பார்ப்பதற்காக அதனுடைய விவரங்களை. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களை எல்லாம் அவசரமாக ஒன்று சேர்த்து விட்டு கேட்கிறார்கள், உங்களை நான் ஏன் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்தேன் தெரியுமா? வித்தியாசமாக உங்களுக்கு நான் ஆசையூட்டவோ உங்களை அச்சமூட்டவோ அல்ல. என்ன காரணம் என்று சொன்னால், தமீமுத்தாரி என்று சொல்கிற ஒரு கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர், அவர் வந்து பையத்து செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற விஷயத்தை சொன்னார்கள். முஸ்லிமிலே 119 இலக்கத்திலே இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அப்ப பையத்து செய்துதான் இஸ்லாத்தை ஏற்கனும், இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்தது. அப்பதான் நானும் இந்த தோழர்களும் எப்படி வாழ்கிறோம் அப்படி வாழ்கிற கூட்டம் சொர்க்கம் போகும் என்று சொன்னாங்களே, அந்த அடிப்படையில் நாங்கள் ஆகலாம். அதே போன்று அம்ரு இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பையத்து செய்த நிகழ்வை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய தூதரத்திலே போய் உபுசுத் யமீனக ஃபலி உபாயிஅக, அல்லாஹ்வுடைய நபியே உங்களோட வல கையை தாங்க நான் பையத்து செய்ய போறேன் என்று சொல்லி பையத்து செய்தார்கள் என்ற விஷயம் முஸ்லிமிலே 192 இலக்கத்திலே பதிவாகியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த பையத்து செய்யவில்லை என்றால் அவன் முஸ்லிம் கிடையாது. இந்த பையத்து செய்யவில்லை என்றால் அவன் மரணிக்கிற போது ஜாஹிலிய மரணத்தையே தழுவுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் மாத வலைஸ ஃபி உனுகஹி பைஆ, யார் தன்னுடைய கழுத்திலே இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கான பைஅத் இல்லாத நிலையில் மரணிப்பானோ, மாத மீதத்தன் ஜாஹிலியா, அவன் அறியாமை கால மரணத்தை போல தழுவுகிறான் என்றார்கள். முஸ்லிமிலே 1851 இலக்கத்திலே இந்த செய்தி பதிவாயிருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையில் இன்றைக்கு உலகத்திலே நாங்கள் நேர்வழி, நாங்கள் சத்தியம் என்று சொல்கிற இந்த சமூகத்திடத்தில் இந்த பையத் இருக்கிறதா என்று பாருங்கள். அதுபோல சகோதரர்களே, அடுத்த ஒரு இறுதியான விஷயம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் சஹாபாக்களிடத்திலும் தீர்ப்பு என்ற விஷயம் காணப்பட்டது. நபி அவர்கள் உயிரோடு இருக்கிற போது அவர்கள் உருவாக்கிய அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் வஹியினுடைய ஒளியிலே உருவாக்கி காட்டிய அந்த நேர்வழியிலே சென்ற அந்த கூட்டத்திலே தீர்ப்பு இருந்தது. தீர்ப்பு என்றால் என்ன? ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றால், இந்த கொள்கையை பையத்தின் மூலம் ஏற்றால் அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார் என்று அன்றைக்கு தமிமுத்தாரியை அறிவித்தது போல அறிவிப்பார்கள். பையத்து செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். மதம் மாறி போனால் முருத்தத் ஆகிவிட்டார். தொழுகையை விட்டால் முஷ்ரிக் ஆகிவிட்டார். ஜகாத்து கொடுக்கவில்லை என்றால் முஷ்ரிக்கு. தாயத்து அச்சிரம் சூனியம் இப்படி செய்தால் முஷ்ரிக் ஆகிவிட்டான் போன்ற விஷயங்களை தீர்ப்பாக சொன்னார்கள். குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஓ காபிர்களே என்று. எவர்கள் குஃபுர் செய்தார்களோ அவர்களை காபிர்கள் என்று, எவர்கள் சிறுக்கில் ஈடுபட்டார்களோ அவர்களை முஷ்ரிக்கீன்கள் என்று மிக தெளிவாக சொன்னார்கள். ஆனால் இந்த சமுதாயத்திடத்திலே என்ன பெரிய சிறுக்கை செஞ்சாலும் சரி, என்ன பெரிய குஃபுரை செய்தாலும் சரி, என்ன பெரிய விதத்தை செய்தாலும் சரி, அவன் பேர் அப்துல்லா, ஆதம் பாபா, அகமது லப்பா, முகமது காசிம் என்று இருந்தால் அவன் மௌத்தாகும் வரைக்கும் முஸ்லிம் தான். அவன் புத்தளம், ஏத்தாள, பாலமுன, கல்முன, அக்கரப்பத்து என்ற இப்படியான இந்த ஊருக்குள்ள வாழ்ந்துட்டான் என்ற அவன் முஸ்லிம் தான். அவனுக்கு ஹத்னா செய்யப்பட்டிருந்தால் அவன் முஸ்லிம் தான். ஆனால் வாழ்க்கையில் அவன் சுஜூது செய்திருக்காவிட்டாலும் சரி, பார்க்கிறோமா இல்லையா? அதே போல இன்றைக்கு சிலர், நாங்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்கிறார்கள், நாங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்கிறார்கள், யாருக்கு தொழுகை நடத்துகிறார்கள்? ஜனாஸா தொழுகை. தங்களிடத்திலே பையத்து செய்யாதவர்களுக்கு, தங்களுடைய தலைமைத்துவத்தை ஏற்காதவர்களுக்கு செய்வதை பார்க்கிறோமா இல்லையா? இதே போலதான் மற்ற எல்லா பிரிவுகளும் அடித்து பேசுவார்கள், ஊருக்குள்ளே வேறையாக பள்ளியை கட்டுவார்கள், நாங்கள் தான் நேர்வழி என்றெல்லாம் சொல்வார்கள், ஆனால் கண்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று போவார்கள். அதே போல தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து விடுவார்கள் அப்படியான முஷ்ரிக்குகளை. அதே போல அவர்களுடைய ஜனாசா தொழுகையில் இவர்கள் சேர்ந்து கலந்து விடுவார்கள். இப்படியான நிகழ்வுகளை பார்க்கிறோமா இல்ல? இப்படியான நிகழ்வு எங்களிடத்திலே இல்லை. எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் இறக்கிய வகையை கொண்டு எவனெல்லாம் தீர்ப்பு வழங்கவில்லையோ காபிரோன், அவர்கள் காபிர்கள் என்று அல்லாஹ் 5:44 சொல்கிறான். இறுதியாக சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிற ஒரு வாசகத்தை சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். குல் ஹாதிஹி சபீலி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இதுவே என்னுடைய நேரான பாதை. அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மனித்தபானி, நான் உங்களை இந்த நேரான பாதையிலே அழைக்கின்றேன், நானும் என்னோடு இருப்பவர்களும் மிக தெளிவோடு இருந்து கொண்டு, குழப்பத்தில் அல்ல மிக தெளிவோடு இருந்து கொண்டு உங்களையும் இந்த நேர்வழியின் பால் அழைக்கின்றேன். மிக தூயவன், நான் அல்லாவுக்கு இணை வைக்கிற முஷ்ரிக்குகளில் ஒருவனாக இல்லை என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் 12:108 சொல்கிறார். அந்த ஒரு அழைப்பை நானும் உங்களுக்கு விடுத்தவனாக இருந்து இந்த உரையை முடித்து விடைபெறுகிறேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தகஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தகஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.